ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பெட்டிக்கு விடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுவியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 14 தேதி சனிக்கிழமை 2019 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழ் ஓசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முகப்பு திருக்குறளை முதலிலே தருவதற்காக முனைகின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் எமது நிலைய கழகத்திலே இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
ஆமாம் லக்வன், இன்றைய நிகழ்ச்சியிலே என்ன திருக்குறள்களை நேர்களுக்காக தர இருக்கிறீர்கள்? என்ன சிறப்பு திருக்குறள்கள் என்று சொல்லுங்கள்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. இன்று நாம் நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். 782 திருக்குறளாக அமைந்திருக்கும் இந்த குறள் பாருங்களேன். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. திருவள்ளுவர்கிட்ட பாருங்களேன், கிளியரா பேசுவார், ரொம்ப தெளிவா இருக்கும். அது சொல்றா பாருங்களேன், செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. அதாவது நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன என்ற கேள்வியை கேட்டுவிட்டு, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன என்ற கேள்வியை கேட்டே பதிலை கொடுக்கிறார் திருவள்ளுவர். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு என்று தெரிவிக்கிறார். அடுத்த குறளாக பாருங்களேன், நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதி பின்னீர பேதையார் நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதி பின்னீர பேதையார் நட்பு. அதாவது அறிவுடையவரின் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மையுடையது, அறிவில்லாதவரின் நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையவன் என்று கூறுகிறார். நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதி பின்னீர பேதையார் நட்பு என்று தெரிவிக்கிறார் இல்லையா?
ஆமாம் லக்வன். அப்படி என்றால் அறிவுள்ளவர்களைத்தான் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், அறிவில்லாதவர்களை நண்பர்களாக வைத்திருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா?
என்ன இதில் கருத்தை பாருங்களேன், அறிவுள்ளவர்கள் என்று சொன்னால் நமக்கு தக்க நேரத்தில் அறிவுரை கூறும் நண்பர்கள் நமக்கு வாய்த்திருந்தால் அந்த நட்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைத்தான் திருவள்ளுவர் அவ்வாறு கூறுகிறார் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் ஆமாம், அது உண்மையிலேயே ஒரு சிறந்த கருத்தை தான் நினைக்கின்றேன். ஆமாம் லக்வன் அவர்களே, நல்ல திருக்குறளை எமது நேயர்களுக்காக தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடுத்ததாகவும் திருக்குறள் பற்றி ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஒன்று, செல்வி ஜெயனி பாத்திபன் அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவு. அண்மையிலே நடைபெற்ற ஒரு போட்டி ஒன்றிலே கலந்து கொண்ட அந்த மாணவியினுடைய சொற்பொழிவை நேர்களுக்காக தருகின்றோம், கேட்டு பாருங்கள். இதோ அது.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜெயனி பாத்திபன். நடுநிலையாளர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம் உரித்தாகுக. நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் திருக்குறளின் மகிமை. திருக்குறளின் கிறிஸ்துவுக்கு முன் 2 நூற்றாண்டு ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. திருக்குறளை தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றினார். இந்த நூல் 2000 ஆண்டு பழமையானது. இது பல சிறப்புகளை கொண்டது. பண்டை கால நூலினும் இக்காலத்தினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை கொண்டுள்ளது. இது தமிழ் சமூகம் மட்டுமல்ல, சகல சமூகங்களும் மதங்களும் திருக்குறளை வரவேற்கின்றனர். 14 கணக்கு நூலில் திருக்குறளும் அடங்குகிறது. இது 1330 குறள்களை 133 அதிகாரங்களை அடங்கியுள்ளது. அறம் பொருள் என்பம் பற்றி கூறுவதால் முப்பால் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பொய்யாமொழி, தமிழ்மறை, பொதுமுறை என்று பல பத கூறப்படுகிறது. மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் நூல் திருக்குறளாகும். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறளாகும். மனிதனை மையமாக வைத்தும் மனித வாழ்வியலை சித்தரிப்பதும் திருக்குறளாகும். அது மட்டுமன்றி தாதி மதம், மொழி, இனம் கடந்த பொதுமொழியாகும். எனவேதான் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை எல்லா மதத்தினரும் தமது நூல் என்று சொந்தம் கொண்டாடுகின்றனர். இங்கிலாந்தின் மாநகரில் பைபிள் நூலோடு திருக்குறளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பாகும். நாமும் திருக்குறள் படித்து அதன்படி நடப்போமாக. நன்றி, வணக்கம்.
ஆமாம் இலக்குவன், அந்த இனிமையான குரலோடு அந்த சொற்பொழிவை ஆற்றிய செல்வி ஜெயனி பாத்திமனுக்கு நிகழ்ச்சியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். சொல்லுங்கள், எந்த பாடலை கொடுக்கலாம் என்று?
நல்ல பாடலை இப்பொழுது என் உள்ளம் கேட்க துடிக்கிறது. அந்த வகையில் பழைய பாடல்களை நினைத்து பார்க்கும் பொழுது டி ஆர் மகாலிங்கம் என்னை மிகவும் கவர்ந்தவர். மாலையிட்ட மங்கை என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், ஏழரை கட்டரை ஏழரை கட்டன்னு அதிகமான அந்த உச்ச ஸ்தாயில பாடுவாரு. அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் பாருங்களேன்.
நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரல்
லக்வன் அந்த பாடலை நேயர்களுக்காக கொடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பல ஆராய்ச்சிகளோடு தொடர்பட்ட ஒரு மனிதர், அந்த வகையில் என்ன விடயங்களை இன்றைய நேயர்களுக்காக தர இருக்கின்றீர்கள் சொல்லுங்கள்.
ஒன்றுமில்லையா, இன்று ஒரு தலைப்பு மட்டும் என்னை மிகவும் பாடப்படுத்துகிறது. அது கலங்கரை. என்ன ஒரு கலங்கரை விளக்கம் தெரியுமா, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கலங்கரை விளக்கத்தை பற்றி சாதாரணமான இதில் தான் எனக்கு தெரியும் நினைக்கின்றேன். கலங்கரை விளக்கம் என்பது கரையை நோக்கி வருகின்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு சமிக்கை.
நிச்சயமாக. ஆனால் அதே தலைப்பில் ஒரு கட்டுரையை நான் இப்பொழுது படிக்க நேரிடுகிறது. அதை எழுதியவர் மிக புகழ்பெற்ற வே இறையன்பு என்பவர். கடலிலே பயணம் செய்யும் கலங்களுக்கு கரை இருக்கின்ற இடத்தையோ துறைமுகம் உள்ள பகுதியையோ ஒளி மூலமாக நீங்கள் சொல்லியது போல உணர்த்தும் ஏற்பாடு தான் கலங்கரை விளக்கம் இல்லையா? இரும்பு சட்டிகளில் தீ மூட்டி கோபுர உச்சியில் கட்டி தொங்கவிட்டு மத்திய தரை கடலில் பயணம் செய்கின்ற கப்பல்களுக்கு உதவியிருக்கிறார்கள் லிபியர்கள். லிபியாவை சார்ந்தவர்கள். உலகத்தில் முதன்முறையாக அமையப்பெற்ற கலங்கரை விளக்கு அலெக்சாண்ட்ரியாவில் அமைக்கப்பட ஒன்றாகும். அமைக்கப்பட்டது என்றால் அலெக்சாண்ட்ரியா உள்ளது ஈஜிப்டில், எகிப்தில் இல்லையா? டோலோமி என்கின்ற அலெக்சாண்டருடைய தளபதி எகிப்து நாட்டை தன்னுடைய ஆளுகையில் எடுத்துக்கொண்டார். அவருடைய மகன் டோலோமி பிரடெல்பஸ் என்பவன் 100 மீட்டர் உயரத்திற்கு பாரோஸ் தீவின் நுனியில் ஓர் அழகிய கலங்கரை விளக்கத்தை எழுப்பினான். உச்சியில நெருப்பு கணனென்று வருவோர் போவோருக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்தது. சிலப்பதிகாரத்திலும் பெரும்பானாற்று படையிலும் கவி பூம்பட்டினத்திலும் கவின்மிகு கலங்கரை விளக்கங்கள் இருந்ததற்கு குறிப்புகள் இருக்கின்றன. கிபி 8ஆம் நூற்றாண்டில் சோழமன்னன் எழுப்பிய கலங்கரை விளக்கம் இன்னமும் மாமல்லபுரத்தில் மல்லாந்து இருக்கிறது. உலகத்திலேயே உயரமான கலங்கரை விளக்கம் ஹாலந்து நாட்டில் உள்ள ஹெல்டருக்கு என்ற இடத்தின் அருகே இருக்கிறது. நடுக்கடலில் கூட அவை அமைக்கப்படுவது உண்டாம். இங்கிலீஷ் கால்வாயில், இங்கிலீஷ் சேனல் என்று கூறுவோம், உள்ள எடிஸ்டன் கலங்கரை விளக்கம் அப்படிப்பட்டதே. இந்தியாவின் 180 கலங்கரை விளக்கங்கள் இருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தின் மேல் இருக்கும் 166 அடி உயர கலங்கரை விளக்கமே பிரசித்தி பெற்ற ஒன்று என்று மக்கள் கூறுகிறார்கள். 1894ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் செயல்பட ஆரம்பித்தது. 1952ல் தான் மின்சார விளக்கு பொருத்தப்பட்டு மிளிர ஆரம்பித்ததாம். மிதக்கும் கலங்கரை விளக்குகளாக கலங்கரை விளக்கு கப்பல்கள் இப்போது பயன்படுத்தப்படுகின்றன. அவை 80 லிருந்து 114 அடி வரை நீளமுள்ளவையாக கட்டப்படுகின்றன. சிகாகோ நகரத்தில் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சில பெண்கள் விழியற்றவர்களுக்காக கலங்கரை விளக்கத்தை ஆரம்பித்தார்களாம். அதற்கு ரோஸ் ரெஸ்னிக் என்று பெயர். அந்த இடத்தில் 1917ஆம் ஆண்டு விழியற்றோர் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்ய வசதிகளும் உருவாக்கி தரப்பட்டன. 1886ஆம் ஆண்டு லிபர்டி சிலையை ஒளியூட்டுவதற்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோடு கலங்கரை விளக்கங்களை ஒளிரச் செய்வதற்கான புதிய யுகமும் ஆரம்பமானது. பல கலங்கரை விளக்கங்கள் சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களாக பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை கட்டிய சூழலும் பராமரித்த பின்னணியும் வரலாற்று நிகழ்வுகளாக அவற்றை வாழ வைக்கின்றன. கலங்கரை விளக்கங்களை பராமரிப்பவருடைய பணி முக்கியமானது. அவர்கள் முன் ஜாக்கிரதையோடும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும். கப்பல் தரையை தட்டுவது என்பது அளவில்லாத பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி விடுகின்ற ஒன்று. பாயிண்ட்சர் லைட் ஸ்டேஷன் என்பது அந்த பகுதியின் பல கப்பல்கள் தரை தட்டிய காரணத்தினாலேயே ஏற்படுத்தப்பட்டது. கடல் கரையிலிருந்து பார்க்கும்போது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. வானத்தின் நீல நிறம் அதில் பிரதிபலிப்பதை காணும்பொழுது அலைகள் கரையை தழுவ புரண்டு வருவதை கண்டுகின்ற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. முழு நிலவு நாளில் கடற்கரையில் அமர்ந்து நேரம் போவதே தெரியாமல் வானையும் நீரையும் ரசிக்கின்ற காட்சி அற்புதமானது. ஆனாலும் பல நாட்கள் கடலிலேயே பயணம் செய்பவர்களுக்கு கரை எப்போது வரும், எப்போது தரை மீது கால் வைப்போம் என்கின்ற எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கும். பெஞ்சமின் பிராங்க்லின் பிலடெல்பியா நாட்டு மக்களுக்கு திருவிளக்கின் அவசியத்தை தெரிவிக்க விரும்பினார். அதை பிரசங்கங்களால் இழுத்துச் சொல்லி அவர்களை வற்புறுத்த அவர் நினைக்கவில்லை. மாறாக தன்னுடைய வீட்டிற்கு முன்னால் கதவில் ஒரு அழகான லேண்டன் அல்லது லாந்தர் விளக்கை ஏற்றி வைத்தார். தினமும் அதன் கண்ணாடியை சுத்தப்படுத்தி திரியை கொளுத்தி மாலைதோறும் அதை மாட்டி வந்தார். இருட்டின் நடுவே தெரிந்த மக்கள் அவருடைய வீட்டை கடக்கும்போது தெரிந்த வெளிச்சத்தில் நன்றியால் கடந்த இதயத்தோடு அவரை நோக்குவார்களாம். பிராங்க்லின் அவர்களிடம், வாருங்கள் நண்பர்களே, இது நடப்பதற்கு பாதுகாப்பான இடம், உங்கள் கால்களில் ஏதேனும் கல் ஒட்டி கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்து அவற்றை நீக்கிவிட்டு மேலே செல்லுங்கள் என்று கூறுவாராம். நாளை நீங்கள் இங்கே வரும்போது நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். சில நாட்களில் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் அவரை பின்பற்றினார்கள். நாளடைவில் பிலடெல்பியாவின் இருண்ட தெருக்களும் வெளிச்சத்தை பூசிக்கொண்டன. சிலர் கலங்கரை விளக்கங்களை பராமரிக்கிறார்கள், இன்னும் சிலரோ அவர்களே கலங்கரை விளக்கங்களாக ஆகிவிடுகிறார்கள். நல்ல கருத்தை இது கொடுத்ததாக நான் நம்புகிறேன். என்ன நினைக்கிறீங்க?
லக்வான் உண்மையிலே ஒரு சிறந்த தகவலோடு அந்த விடயத்தை முன்னேர்களுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் ஒரு மற்றும் ஒரு பாடலுக்கு சென்றால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் வருடத்தின் இறுதி மாதம் இதிலே எமது நேர்களை பாடல்களிலே சிக்க வைப்பது எங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும் நினைக்கின்றேன். சொல்லுங்கள் ஒரு பாடலை.
அருமையான படம் நிச்சய தம்புலம். நடித்தவர் சிவாஜி கணேசன். அந்த இசை அமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் சிவசநாதன். பாவாடை
காவலியல்
பார்த்த உருவமா கேட்போமா?
ஆமாம்.
சரி பேர பாருங்கோ அந்த பாட்டோட பாட்ட ஒரு குட்டி கதை ஒன்றை உங்களுக்கும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கோ, இதுதான் கதை. தையற்காரன் ஒருவன் தனது கடையில துணிகளை தட்டு கொண்டிருந்தார். பாருங்கோ, அவருடைய மகன் அருகில இருந்து அவர் வேலை செய்வதை கண்ணும் விடாம பார்த்து கொண்டிருந்தான். தையக்காரர் ஒரு புது துணி எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோளை காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். பாருங்கோ, இதை பார்த்து கொண்டிருந்த அவர மகன், அப்பா அப்பா, கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, அதை அலட்சியமாக காலடியில போடுகிறீர்கள். ஊசி ஒரு சின்னஞ்சிறியது தானே, மலிவானது, ஆனால் அதை தலையில பாதுகாக்கிறீர்களே, அது ஏனென்று கேட்டான். பாருங்கோ, நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையக்காரர். கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் பாருங்கோ வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது, ஆக்களை சேர்க்கிற மாதிரி சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் உருவத்தை வைத்து அல்ல பாருங்கோ. அப்ப நீங்கள் என்ன செய்யணும், நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம்.
அதாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய இவ்வருடத்துக்கான கிறிஸ்துமஸ் தின விசேட சிறப்பு நிகழ்ச்சி எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நியூசிலாந்து நாட்டினுடைய கௌரவ முதியோர் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சர் மற்றும் கல்வி ராஜாங்க அமைச்சர் டெரி மார்டின் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியிலே குறிப்பாக கரோல் சிங்கிங், டின பாலிவுட் டான்சஸ் மற்றும் சாய் நாட்டியாலயா மற்றும் நத்தன ஆலய மாணவிகளின் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தமிழ் மூத்தோர் சங்கத்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்ட அனைவரையும் அன்போடு கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. லக்வன், இறுதியாக நீங்கள் என்ன விடயங்களை நேர்களுக்கு தர இருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
அடுத்ததாக ஒரு கவிஞன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் காட்சிகளை எப்படி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் எனக்கு ஒரு கருத்து நிலவுகிறது. நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி?
உண்மைதான், கவிஞர்கள் கற்பனையிலும் எழுதுவார்கள், அதை நிஜமாக போய் பார்த்து அனுபவித்த பின்பாடும் எழுதுவார்கள். இதில் இந்த நீங்கள் சொல்லுகின்ற கவிதை எந்த தரகமானது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவி பேரரசு வைரமுத்து எழுதிய இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற நூலிலிருந்து, இதுதான் நியூயார்க், இதுதான் நியூயார்க் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கவிதை. அவர் நியூயார்க் சென்று பார்த்த பிறகு எழுதிய கவிதை என்பதால் மிகவும் நமக்கு பிடித்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்களேன், வானை தொடத்தொடிக்கும் விஞ்ஞான விரல்களாய் கட்டடங்கள் புடைத்து நிற்கும். வானை தொடத்துடிக்கும் விஞ்ஞான விரல்களாய் கட்டடங்கள் புடைத்து நிற்கும். கால்வழித்த மேகம் உச்சி மாடியில் உட்கார்ந்து போகும். தீப்பிடித்த வீடாய் வாழ்க்கை விரையும். மூழ்கும் கப்பலின் எலிகளாய் கார்கள் பறக்கும். இமேஜஸ் என்று கூறுவார்கள் இல்லையா, காட்சிகள் காட்சிகளாக கொடுக்கிறார் பாருங்களேன். கார் நிறுத்த இடம் கிடைத்தால் உலோபியின் புதையலாய் உள்ளம் கழிக்கும். போகத்தின் உச்சத்தில் பேசும் பொருளற்ற வார்த்தைகளாய் அங்கங்கே மெல்லிசை காது கிழிக்கும். வீதியில் பூக்கும் வெள்ளை ரோஜாக்கள் பெண்மையின் அடையாளங்களை மட்டும் மூடி மறைத்து முறுவளிக்கும். வா என்று கேட்க வண்டுக்கும் உரிமையுண்டு, போய் என்று தள்ள பூவுக்கும் உரிமையுண்டு. கணவனுக்கு மனைவியினும் காரின் கற்பு முக்கியமாகும். மனைவிக்கு பர்த்தாவை விடவும் பாத்ரூம் சுத்தம் முக்கியமாகும். நடைபாதை காதல் மூச்சுவிட மறந்து முத்தமிட்டு கொண்டிருக்கும் சுற்றி வரும் போலீஸ் ஒட்டிய உதறு பிரிக்க உதவும். ஷாம்பு போட்டு குளித்த மரங்கள், வாழை இலை சாலைகள், முடிவெட்டி கொண்ட புல்வெளிகள், கட்டடங்களை உரசி பார்க்கும் உலோகப் பறவைகள், எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாத வாழ்க்கை. அறிவு உறவை, டாலர்களாய் பார்க்கும் உணவை, வைட்டமின்களாய் பார்க்கும். 40 வரைக்கும் அவர்கள் சாப்பிட உணவு, 40க்கு பிறகு அவர்களை சாப்பிடும் உணவு. வாரத்தில் 5 நாள் வாழ்க்கை விற்கப்படும். வாரத்தின் 2 நாள் வாழ்க்கை வாங்கப்படும். இவ்வளவு அழகாக எழுதிட்டார் பார்க்கலேன். பாசம் பாலித்தீன் பை, காதல் கை துடைக்கும் காகிதம், அங்கங்கே ரகசிய குரலில் கோஷம் கேட்கும், வீட்டுக்கூரையில் நிலா வேண்டுமா மாத்திரை போடு, சூரியனில் நடக்க வேண்டுமா மாத்திரை போடு, கிளியோபட்ராவை எழுப்பி தருகிறோம் மாத்திரை போடு, இப்படி வீதி முனைகளில் சுலபத்தவணையில் தற்கொலை விற்கும். பாப்கார்ன் குறித்து கொண்டே பள்ளி மாணவி சொல்வாள், இன்றைக்கே கலைத்து விடுங்கள் டாக்டர், நாளை 10ஆம் வகுப்பு பரீட்சை. எப்படி இருக்கிறது பாருங்களேன்.
ஆமாம், லக்வன் உண்மையிலேயே சிறந்த கவிதை தான், ஒரு கற்பனை வளமும், அதை நிஜமாக அனுபவித்த அந்த அனுபவிப்போடு அந்த கவிதை எழுதப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் நேரமும் ஏறக்குறைய தொடரும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலேயே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம், செல்வி ஜெயனி பார்த்திபனோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
அடுத்ததாக நாம் கேட்கும் பாடல் இடம்பெற்ற படம் குலைபகாவலி. இது வெளியிட்ட ஆண்டு 1955. இதில் சிறப்பு என்னவென்றால், இதில் நடித்தவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் டி ஆர் ராஜகுமாரி. இந்த படத்தை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டுமையா, அப்பொழுதுதான் அதனுடைய தாக்கம் நமக்கு நிறைய கிடைக்கும். மயக்கும் மாலை என்று தொடங்கும் அருமையான பாடல், அது எல்லோரையும் வசீகரித்தது. இப்பொழுதும் முதிர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இப்பொழுதும் இளையவர்கள் கூட அதை கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல். இசை மட்டுமல்லாமல் கருத்துக்களும் காட்சிகளும் நம் முன்னே வரும் அருமையான நிகழ்வுகள் அதில் தெரியும். கேட்போமே. அந்த பாடலுக்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷான், வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.
இனிக்கும் இன்ப இரவே நீ வா.